கார்த்திக் பாலசுப்பிரமணியன் எழுதிய ஒரு சிறுகதை. கதையின் பெயர் வேப்ப மரத்து வீடு. யாராவது உனக்கு பிடித்த மாதம் எதுவென்று கேட்டால் கேள்வி முடியும் முன்னே என்னிடமிருந்து வரும் பதில் டிசம்பர் என்பதாகத்தான் இருக்கும். கார்த்திகை மழையும் மார்கழி குளிரும் இணைந்து வரும் இந்த மாதம் தரும் ஏகாந்தம் அலாதியானது. கடந்து போன ஆண்டின் நிறைந்து தழும்பும் நினைவுகளை அசி போட்டுக்கொண்டே அடுத்து வரும் ஆண்டை எதிர்கொள்ள ஆயத்தப்படுத்தி கொள்ளும் மாதம் இது. இப்படியான கவித்துவமான பதிலுக்கும் மேல் உண்மையான காரணம் ஒன்றும் உண்டு. அதுவரையில் தேக்கி வைத்திருக்கும் விடுமுறைகளை எடுத்து கழிக்க ஏதுவான மாதமும் டிசம்பர் தான். தம்பி, பல் தேய்ச்சிட்டு இந்த காஃபியை எடுத்துக்கோ. மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் குளிர்ந்து போயிருக்கு.
குளிக்கிறதுக்கு உனக்கு வெந்நீர் வைக்கிறேன். காஃபி குடிச்சிட்டு சட்டுன்னு குளிச்சுட்டு வந்துடுமா
என்று மணக்க மணக்க ஆவி பறக்கும் காஃபியை எனக்கே ஆன கோப்பையில் வைத்தாள். வெள்ளை பீங்கான் பின்னணியில் செந்நிற செர்ரி பழங்கள் போட்ட இந்த காஃபி கோப்பையை கல்லூரி தோழி ஒருத்தி பரிசளித்தது. காஃபி மணம் சுண்டி எழுக்கவே வேக வேகமாக பல் தேய்த்துவிட்டு காஃபியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு போனேன். மழையை பார்த்து கொண்டே வாசலில் அமர்ந்து அருந்தும் சூடான காஃபிக்குத்தான் இணை ஏது. வாசலுக்கு வந்து நின்ற எனக்கு நான் கண்ட காட்சியை கிரகித்து கொள்ள சில நிமிடங்கள் பிடித்தது. அது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வுதான் என்ற போதும், அது நிறைவேற்றப்பட்டு விட்டபோது எழும் அதிர்வை எதிர்கொள்வது என்பது அத்தனை சுலபமாக இருக்கவில்லை. எங்கள் வீட்டு வேப்ப மரம் தெருவில் வெட்டி சாய்க்கப்பட்டிருந்தது. அதன் கொப்புகள் ஒரு புறம் குவிக்கப்பட்டிருந்தன. வேட்டையாடப்பட்ட ஒரு பறவையின் இறகுகள் போல் அதன் இலைகள் வீதி எங்கும் சிதறி கிடந்தன. பெய்து கொண்டிருந்த தூறலையும் பொருட்படுத்தாமல் இரண்டு பேர் சேர்ந்து அதனை ஒரு மினி லாரியில் ஏற்றி கொண்டிருந்தனர். அப்பா அந்த மினி லாரிக்காரனுடன் பேசியவாறே ஏதோ பணம் கொடுத்து கொண்டிருந்தார். எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து இன்று தான் முதன் முதலாய் வாசலில் உட்கார்ந்தபடியே வானம் பார்க்க முடிந்தது. மரத்தில் கட்டப்பட்டிருந்த காக்கை கூடொன்றை எவ்வளவு தேடியும் அங்கு காண கிடைக்கவில்லை. வெட்டுப்பட்ட மரத்திலிருந்து வெளிப்பட்ட ஒருவித பச்சை நெடி வீதியெங்கும் நிரம்பியிருந்தது. வீதியில் வருவோர் போவோர் சிந்திய அனுதாப பார்வைகள் என்னை மேலும் ஏதோ செய்தன. எங்கள் வீட்டுக்கு அடையாளமாயிருந்த மரம் கண்முன்னே வீழ்ந்து கிடந்தது. ஒரு சாம்ராஜ்யத்தின் சரிவு கூட இதை போலத்தான் இருந்திருக்க வேண்டும். எங்கள் தெருவில் வேப்ப மரத்து வீடு என்று யாரை கேட்டாலும் எங்கள் வீட்டின் முன் நிறுத்தி விடுவார்கள். நானே புதிதாக வீட்டுக்கு வரும் நண்பர்களுக்கு அடையாளம் சொல்லும் பொழுது அவ்வாறே கூறியிருக்கிறேன். நான் சிறு வயதாக இருந்தபோதாவது மேலும் இரண்டு மூன்று வீடுகளில் வேப்ப மரங்கள் இருந்தன. மின்கம்பம் வைக்க, டெலிஃபோன் ஜங்ஷன் பாக்ஸ் வைக்க என்று ஏதேதோ காரணம் சொல்லி அவற்றை வெட்டிவிட்டனர். எங்கள் வீட்டு மரத்துக்கும் இப்போது ஒரு காரணம் கிடைத்துவிட்டது. மரத்தின் வேர்களை அதனை சாய்க்க காரணமாகி விட்டிருந்ததுதான் இதில் பெரும் சோகம். இந்த மரம் நான் பிறந்த இரண்டாவது மாதத்தில் வைத்ததாக அப்பா கூறுவார். 27 வயது மரத்தின் வேர்கள் எங்கள் வீட்டின் அடித்தளம் வரை பாய்ந்து அதன் காரணமாய் வீட்டு சுவரில் சிறு சிறு விரிசல்கள் வந்திருந்தன. பாலு கொத்தனாரின் அப்பா ஒரு முறை இது பற்றி விசாரிக்கும்போது மரத்தின் வேர்கள் தான் இவ்விரிசல்களுக்கு காரணம் என்றும், வேர் எப்படி செப்பனிட்டாலும் மரம் இருக்கும் வரை சுவரின் விரிசல்களை தவிர்க்க இயலாது என்றும், அதனால் விரைவில் அதை வெட்டிவிடுமாறும் கூறினார். அப்படி இப்படி அது தள்ளிப்போய் நேற்று தான் அப்பா மரத்தை வெட்டுவதற்கு முன்பணம் கொடுத்துவிட்டு வந்திருந்தார். இந்த மரம் வெட்டப்படுவது குறித்து அவருக்கு ஒன்றும் பெரிய வருத்தம் இருப்பதாக தெரியவில்லை. சொல்லப்போனால் நீண்ட நாட்களாக தப்பிப்போய் கொண்டிருந்த ஒரு வேலையை வெற்றிகரமாக முடித்த திருப்தியே அவரிடத்தில் தெரிந்தது. அம்மாவுக்கும் இது குறித்து வருத்தம் ஒன்றும் இருக்கப் போவதில்லை. அதிகபட்சமாய் அவள் இழக்கப் போவது இந்த மரநிழலை காரணம் வைத்து திண்ணையில் கூடும் அவள் சிநேகிதிகள் கூட்டத்தைத்தான். அக்கூட்டம் கூட நிழலின் பொருட்டு நேரமாற்றம் செய்யப்படலாமே ஒழிய அடுத்த வீட்டு கதைகள் இருக்கும் வரை ஒரேடியாக நின்றுவிடப் போவதில்லை. அம்மாவின் கோலத்தில் இனி காகத்தின் எச்சில் படாது. அது குறித்து அவள் மகிழவே கூடும். மரத்தை வெட்டியவர்களின் கண்களிலும் ஊசி முனை வருத்தமும் இல்லை. எதற்காக வருத்தப்பட வேண்டும்? அவர்கள் என்ன கொலையா செய்து விட்டார்கள்?
அதென்ன குருதியோடும் நரம்பு பின்னிய சதை திரண்ட உயிரா என்ன? பக்கத்து வீட்டு பாக்கிய மக்கள்தான் இதன் பொருட்டு பெரிதும் மகிழ்பவளாக இருப்பாள். எங்கள் மரத்தின் வேர்களின் பரப்பால் அவள் பதியம் வைத்த செம்பருத்தி செடிகளும் செவ்வந்தி பூச்செடிகளும் வளர்ச்சியின்றி பட்டு போய் கொண்டிருந்தன. இனிமேல் அவள் வீட்டு பிள்ளையாருக்கு செம்பருத்தி பூ வைக்கலாம். அப்போது தான் மளிகைக்கடை செல்வியக்கா ஒரு கையில் குடையும் மறு கையில் தூக்கு போனியையும் தூக்கி கொண்டு ஐயப்பன் டீ கடையை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். பனை மரத்தில் பாதி இருப்பால் போலிருக்கிறது. எங்கள் பகுதியில் எந்த பெண்ணும் இவ்வளவு உயரமில்லை. எங்கள் வீட்டை கடந்து போன பெண்ணும் கூட இரண்டு முறை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போனாள். ஒரு முறை அவளின் இளைய பெண்ணிற்கு அம்மி போட்டிருந்த போது நான் தான் ஏணி போட்டு இளம் வேப்பிலைகளை பறித்து கொடுத்தேன். அவளுக்கு அந்நிகழ்வு இப்போது ஞாபகம் வந்திருக்கலாம். அவளுக்கு வந்ததோ இல்லையோ, எனக்கு வந்தது. அப்பத்தா கூட அடிக்கடி இதன் வேப்பிலை கொழுந்து அரைத்து கொடுத்து என்னை குடிக்க சொல்லி கெஞ்சுவாள். வயிற்றுக்கு நல்லது, புழு கடிக்காது, பூச்சியெல்லாம் செத்துடும் என்று ஏதேதோ காரணம் சொல்லி அதை குடிக்கவும் வைத்து விடுவாள். அதற்கு பின் தருவதற்கு கொஞ்சம் கருப்பட்டி கட்டியையும் முந்தானியில் முடித்திருப்பாள். ஒருவேளை அவள் உயிரோடு இருந்திருந்தால் இதனை வெட்டவே அனுமதித்திருக்க மாட்டாளோ என்னவோ. அவள் ஒரு வார்த்தை சொன்னால் அப்பா அதை மீறி எதுவும் செய்கிறவரில்லை. அப்பத்தாவும் அவர் மறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவரிடம் சொல்ல மாட்டாள். அவர்கள் இருவருக்கும் இடையேயான புரிந்துணர்வு அப்படி. நான் கூட அப்பாவிடம் இதை வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை. இந்த வீடு விஷயத்தில் மட்டும் அப்பா எப்போதும் எந்தவித சமரசமும் செய்து கொள்ள மாட்டார். அவர் தம் சொந்த சம்பாத்தியத்தில் பார்த்து பார்த்து கட்டிய வீடு இது. இதில் பதித்திருந்த கொள்ளஞ்சங்களை நீக்கிவிட்டு மார்பிளோ டைல்ஸோ போடலாம் என்று நான் சொல்லியதை அவர் இன்று வரை கேட்டுப்பாடில்லை. பைப் மாற்றுவது போன்ற சின்ன சின்ன செப்பனிடம் வேலைகள் வந்தால் கூட வந்தவர்கள் வேலை பார்க்கும்போது கூடவே இருந்து உற்று உற்று பார்த்து கொண்டிருப்பார். சுவரிலோ தரையிலோ ஏற்படும் சிறு சேதாரத்தை கூட அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால் தானோ என்னவோ அம்மா கூட இந்த மரம் குறித்து அப்பாவிடம் ஏதும் கூறியிருக்க மாட்டாள். ஆவி பறந்து காஃபி இப்போது ஆறிப்போயிருந்தது. நாவின் நரம்புகளுக்கு வேலை வைக்காமல் அப்படியே எடுத்து வாயில் ஊற்றிக்கொண்டேன். அதன் பின் குளிப்பது, உடை மாற்றுவது என்று உடல் செய்த வேலைகள் எதிலும் உள்ளம் கலக்கவில்லை. மனம் முழுவதும் மரத்தின் மேலேயே இருந்தது. இத்தனை வருடம் இருந்து என்ன பயன்? என்னில் அது ஏற்படுத்திய தாக்கத்தின் ஒரு சிறு பகுதியை கூட மற்றவர்களிடத்தில் ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. அதுவும் குறிப்பாக அம்மாவிடம் ஒரு சிறு சலனத்தை கூட அதனால் ஏற்படுத்த இயலவில்லை. ஏதோ எனக்கும் அப்பாவிற்கும் செய்து போடுவதற்கே பிறப்பெடுத்துவள் போல சமைத்து அடுக்கியிருந்தால் அம்மாவிடம் மரத்தை பற்றி கேட்க வேண்டும் என்று வாய் வரைக்கும் வந்தபோதிலும் அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய அலட்சியமான வார்த்தைகள் என்னை மேலும் காயப்படுத்தக்கூடும் என்பதால் அதனை தவிர்த்து விட்டேன். சிவாவை பார்த்து பேசி கொண்டிருந்தால் மனது கொஞ்சம் லேசாகும் என்று தோன்றியது. அவனிடமாவது இந்த மரம் குறித்து பேச இயலும். அவனும் கூட சிறிது வருத்தப்பட்டாலும் படலாம். வண்டியை எடுத்துக்கொண்டு சிவா வீட்டிற்கு செல்ல முற்பட்டேன். அந்த நேரத்திற்கெல்லாம் கீழே கிடந்த மரத்தின் கொப்புகளும் இலைகளும் களையப்பட்டு வீடும் வாசலும் வெறிச்சோடி கிடந்தது. ஆணி வேர் பிடுங்கப்பட்ட குழியை இட்டு நிரப்பக்கூட அருகே மண் குவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் வண்டியை ஸ்டார்ட் செய்தவன் சிவாவின் வீட்டில்தான் நிறுத்தினேன். நான் நடந்த நிகழ்ச்சியை கூறியதும் சிவா முதலில் உச்சுக்கொட்டினான். அதன் பின் அது குறித்த பேச்சு அவனை அசுவாசப்படுத்தி இருக்க வேண்டும். அதனால் பேச்சை மாற்றிக்கொண்டேன். மதிய உணவை அவன் வீட்டிலேயே முடித்து கொண்டு ஆனந்த் தியேட்டருக்கு போனோம். படத்தில் என்னால் முழுதும் ஒட்டியிருக்க முடியவில்லை. மரத்தை பற்றிய நினைவுகளை என்னை முற்றிலுமாக ஆக்கிரமித்திருந்தது. ஏன் என்னில் மட்டும் இந்த மரம் இத்தகையதொரு பாதிப்பை, ஒரு அதிர்வை ஏற்படுத்தியதென்று எனக்கு புரியவே இல்லை. அவ்வப்போது வந்து போய்க் கொண்டிருந்த மழை சாயங்காலம் முற்றிலுமாக நின்று போயிருந்தது. வண்டியில் வீட்டை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது மரம் வெட்டப்பட்ட இடத்திற்கு மிக அருகிலேயே ஒரு சிறு செடி நடப்பட்டிருந்தது தெரிந்தது. கண்டிப்பாக அது ஒரு வேப்பஞ்செடியாகத்தான் இருக்க வேண்டும்.